ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய வார்த்தைகளில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேத வாக்கியங்களே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. தேவ பிள்ளைகள் வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதை குறித்து பேசுவார். ஜெபத்துடனே கேளுங்கள், வேத வசனத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 நாம் வாசிக்கலாம். யோவான் 5:39.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே.
உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை இந்த வேத வசனத்தின் மூலமாய் கொடுக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இது ஒரு பெரிய பிரசங்கம் என்று சொல்வதை விட ஒரு ஆலோசனை. இன்றைக்கு காலை நம்ம சிந்திப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. இயேசு கிறிஸ்துவை அவருடைய மைண்ட் செட் நீங்க கவனிச்சு பார்ப்பீர்களானால், என்றைக்குமே ஒரு நபருடைய ஆத்மாவை குறித்து அவர் ரொம்ப கன்சர்ன்ட் இருப்பார். சரீரத்தை அவர் கவனிக்கிறார், சரீரத்தை கனப்படுத்துகிறார். ஆனால் அதை விட ஆத்மாவை குறித்து தான் என்றைக்குமே ரொம்ப கன்சர்ன்ட் இருப்பார். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்மாவையும் சரீரத்திலையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர் ஆத்மாவை குறித்து என்னைக்கு ரொம்ப கவனமா இருப்பார். Mark 8:36 சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமும் இல்லை. Luke 12 அதற்கு ஒரு நல்ல ஓமையை சொல்லுகிறார். ஒரு பணக்கார மனுஷனுக்கு ஏராளமான வயல் நிலங்கள் இருந்தது, அது நல்லா விளைஞ்சது. விளைஞ்ச உடனே அவன் சந்தோஷப்பட்டான். என் ஆத்மாவே உனக்காக அநேக ஆண்டுகளுக்கு வேண்டி இதெல்லாம் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னான். அப்ப கர்த்தர் உடனே அவனை பார்த்து பேசுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி வேளையில் உன் ஆத்மா உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போகும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அப்ப ஆத்மாவை குறித்துதான் கேர் பண்றாரு. வேதம் முழுவதையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்களானால் ஆத்மாவை குறித்துதான் அவருடைய கவனம் ஃபோக்கஸ் இருந்துச்சு. சரீரத்தின் காரியங்களை குறித்து அவர் செகண்டரியான வச்சார். இந்த வேத வசனமும் அதற்கு ஒரு பீக்காக சொல்லப்பட்டிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் என்ன நடக்கிறது? அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுங்கிறார். அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சுதந்திரித்தும் கடைசியில் அந்த ஆத்மா பரலோகத்திற்கு போகாமல் போய்விட்டால், அதை விட ஒரு மோசமான காரியம் வேறு எதுவுமே கிடையாது. நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். அதற்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பிரதானமான ஒரு ஈவு வேத வசனங்கள். புரியுதுல? வேத வசனம். இந்த வேத வசனங்கள் நம்மை பரலோகத்திற்கு நேராய் நடத்துகிறது. இந்த வேத வசனங்கள் நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நிறைய இடத்துல இந்த வசனங்கள் குறைவுபடுகிறது தான் ஆபத்தான காரியம். பிசாசுக்கு நல்ல தெரியும், இந்த வேத வசனங்களை ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கொண்டு சென்று விட்டால் அந்த வேத வசனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை மிக நேர்த்தியாய் கொண்டு சென்று விடும். பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வேதத்தில் மட்டும் நல்லா கவனிக்கிறோம் பாத்தீங்களானால், வசனத்திற்கு கர்த்தர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு பிசாசானவன் வசனம் நம்ம கிட்ட வராதபடிக்கு அவன் தடுக்கிறதற்கு என்னைக்குமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். பைபிள் இருக்கிறதான ஒவ்வொரு சம்பவங்களும் நிழலாட்டமானவைகள். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தின் சம்பவங்களும் நிழலாட்டமானவைகள். இப்ப படை ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அந்த 400 வருஷத்தின் அடிமைத்தனம் என்பது இன்றைக்கு உலகத்தில் நாம் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக பிசாசுக்கு அடிமைத்தனத்துக்கு உட்பட்டதான அந்த காலத்தை குறிக்கிறது. அந்த 400 வருஷத்தின் அடிமைத்தனத்தை நிகழ்த்தியவன் பார்வோன். அவனுடைய ஆட்சியின் கீழ் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க. அதே போல அந்த பார்வோன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றால் பிசாசுக்கு அவன் ஒப்பானவனாய் நிழலாட்டமாய் அவன் இருக்கிறான். அந்த பார்வனுடைய வார்த்தைகள் அதை நீங்க கவனிச்சு நல்லா கவனிச்சு பாத்தீங்களானால் பிசாசு பேசுவது போலவே இருக்கும். பிசாசுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அது எடுத்து அது மட்டும் தனியே எடுத்து ஒரு பேசுனா அது ஒரு தனியே சப்ஜெக்ட் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பிசாசுடைய வார்த்தையாகவே இருக்கும். அவனுடைய செய்கைகள் எல்லாம் பிசாசை போலவே இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தேவனுடைய வார்த்தைகள் நேர்த்தியாக அந்த நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும். பிசாசானவன் அவருடைய வார்த்தைகளை பார்வோன் மூலமாய் வெளிப்படுத்துகிறதை நம்மளால பார்க்க முடியும். அதே போல நீங்க பார்க்கும் பொழுது அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். இது எப்படிப்பட்டது என்றால் நம்முடைய ரட்சிப்பை குறிக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. பின்பு அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். செங்கடலை கடந்தது என்பது எதை குறிக்கிறது என்றால் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அடுத்து அவர்கள் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் நடத்தப்பட்டதான அந்த மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்தப்பட்டது பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் நடத்தப்படுகிறதான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அவர்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணினார்கள். அந்த 40 வருஷ வாழ்க்கை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு குறிக்கிறது. அந்த 40 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். அது நமக்கு நியமிக்கப்பட்ட பரம கானானுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்போ இதுல பார்க்கும் பொழுது பார்வோனுடைய ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹைலைட் பண்றேன், வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயை கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம், 8வது 9வது வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான்.
அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள். அவர்கள் அதில் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதான ஒரு வார்த்தையை அவன் தடை செய்கிறதை பார்க்கிறோம். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் சொன்னான். இந்த பார்வோன் வீண் வார்த்தை அப்படின்னு சொன்னான். வீண் வார்த்தை. இந்த வீண் வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? வீண் வார்த்தைன்னு சொல்ல வீண் வார்த்தை இந்த ஜனங்கள் கேட்க விடாதீங்க. அப்ப இந்த வீண் வார்த்தை என்பது எதை குறிக்கிறது என்றால் மோசேயினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்து பேசி அந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு வந்து சொன்னான். உங்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார், உங்கள் வேண்டுதலை கேட்டார், ஆகினால் உங்களை விடுதலை செய்ய கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி மோசே வந்து சொன்னான். அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டாங்க. பார்வன் பார்த்தா இந்த வார்த்தைகளை இவங்க கேட்கறதுனாலதான் இவங்க விடுதலை ஆகணும்ன்ற எண்ணமே உங்களுக்கு உருவாகுது. இந்த வார்த்தைகளை கேட்கறதை தடை செய்து விட்டால் அவங்க விடுதலை ஆகணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வராது, அவருக்கு தெரியும். ஆகையினாலே பிசாசு தேவனுடைய வார்த்தையை, இந்த பார்வோன் தேவனுடைய வார்த்தையை வீண் வார்த்தைன்னு சொன்னார். இன்றைக்கும் பிசாசு அதைத்தான் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு இந்த புத்தகத்திற்கு அவன் வைத்திருக்கிற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வீண் வார்த்தை புத்தகம். இது அவனுடைய பட்டியலில் இருக்கிற பெயர். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய அகராதியிலே இந்த வேதாகமத்திற்கு அவன் கொடுத்திருக்கிற பெயர் வீண் வார்த்தை புத்தகம். வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்க விடாதீங்க. தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், இது கர்த்தர் நமக்கு என்று எழுதி கொடுத்த சத்திய வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். நம்முடைய வாழ்க்கையின் அனுதின வாழ்க்கைக்கு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறதான வழிகாட்டிதான் வேத புத்தகம். ஆனால் இந்த வேத புத்தகத்தை நம்ம வாசித்தால், வேத வசனங்களை நம்ம தியானித்தால், இதை நம்ம ஆராய்ந்தால் நம்ம நித்திய ஜீவனை அடைந்து விடுவோம் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே ஒரு தேவ பிள்ளையின் இருதயத்தில் வசனத்தின் மேல் இருக்கிற தாகத்தை எடுக்கிறதற்கு அவன் என்னைக்குமே அதிக முயற்சி எடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சற்று திரும்பி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் ஆவலோடு வேதத்தை வாசித்த அந்த ஆவல் இன்னைக்கு இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தரை அறிந்த நாட்களிலே தாகத்தோடு எடுத்து வாசித்த அந்த தாகம் இன்றைக்கு வசனத்தின் மேல் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். வேதத்தை ஆவலோடு தாகத்தோடு ஒவ்வொரு நாளிலும் கருத்தோடு வாசித்து அதில் இருக்கிற காரியத்திற்காய் ஜெபித்த அந்த காரியம் இன்றைக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். தினந்தோறும் தவறாமல் வேதத்தை வாசித்த அனுபவம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். வேத வசனத்தை கேட்கிறதற்கு சபைக்கு வரும் பொழுது அந்த இருந்த தாகம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். பிசாசு ஒவ்வொருத்தரையும் வந்து உங்களுக்கு தெரியாமலே பேசுவார், இது வீண் வார்த்தை, எதுக்கு வீணா இதோட நீ நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இந்த புக்கை நீ எடுத்து அதே நீ வீணா படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, அதுதான் இருக்கிறதா உனக்கு தெரியுமே, அதுல என்னென்ன அற்புதம் இருக்குது உனக்கு தெரியும், என்னென்ன அதிசயம் இருக்குன்னு தெரியும், என்னென்ன உபதேசம் இருக்கு தெரியுமே, உனக்கு தான் எவ்வளவு தெரியும், எதுக்கு நீ அதை படிக்கிற? நம்ம வீண் வார்த்தை நம்ம வாயினால சொல்ல மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையினால சொல்லிடுவோம். நம்ம வாயினால் இது வீண் வார்த்தை நம்ம உச்சரிக்க மாட்டோம், ஆனால் நம்முடைய செய்கையின் மூலமாக இதை ஒரு வீண் வார்த்தை புத்தகம் என்பதை நம்ம ஆமோதித்து விடுகிறோம். தேவ பிள்ளைகள் வேத வசனத்தை கேட்டால் அவங்களுக்கு பரலோகம் கிடைக்கின்றது பிசாசுக்கு நல்லா தெரியும், பரலோகத்துக்கு போயிடுவாங்க அவனுக்கு தெரியும். கர்த்தர் எந்த அளவுக்கு நமக்கு ஆத்மாவை குறித்து கவனமா இருக்கிறாரோ அதே அளவுக்கு பிசாசு நம்முடைய ஆத்மாவை குறித்துதான் கவனமா இருக்கிறான். நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்கு கர்த்தர் எவ்வளவு கன்சர்ன்ட் இருக்கிறாரோ அதே அளவுக்கு நம்முடைய ஆத்மாவை நரகத்திற்கு கொண்டு போகிறதற்கு பிசாசானவனும் கவனமா இருப்பான். அவன் அதற்கு ஈடாக எதை வேணாலும் கொடுப்பான், என்னத்தை வேணாலும் கொடுப்பான். வேத வசனத்தை விட்டு நம்ம வெளியே வருவதற்கு அவன் என்ன வேணாலும் நமக்கு கொடுப்பான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கவனமா இருக்கும், நம்முடைய நேரத்தை வேதத்திற்கு நம்ம கொடுக்கிற நேரத்தை வேற எதுக்கு ஷேர் பண்ணிடாதீங்க, வேற எதுக்கு ஷேர் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வேதம் வாசிக்கிறதுல பலருக்கு பலவிதமான காரியம் இருக்கு. சில கேலண்டர்ல ஒரு வசனத்தை பார்த்துட்டு பைபிள் படிச்சு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, டெய்லி காலையில ஜோசியம் மாதிரி பார்த்துட்டு. நம்ம கேலண்டர்ல வசனம் நான் படிக்க பார்க்கறது கிடையாது, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். உங்க கேலண்டர்ல இன்னைக்கு என்ன வசனம் இருக்கு தெரியுமா? நாங்க எனக்கு நான் முடிச்சேன், எனக்கு தெரியல. உடனே அவங்க சொல்ல, இன்னைக்கு உங்க கேலண்டர் இதுதான் இருக்குது அப்படின்னாங்க. போட்டுட்டு நான் டெய்லி கரெக்டா படிச்சிருவேன் அப்படின்னாங்க, டெய்லி அதை மட்டும் படிச்சிருவேன் அப்படின்னாங்க. அதை மட்டும் படிக்கிறதல்ல வாழ்க்கை, வேதத்தை திறந்து வாசிக்கணும். ஆமென். வேதத்தை திறந்து அதில் இருக்கிற ரகசியங்களை அள்ளி எடுக்கணுமே தவிர, ஒரு வசனத்தை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன போட்டுருதுன்னு பார்த்துட்டு அதுல திருப்தி ஆயிடக்கூடாது. புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில் வேதம் என்பது சும்மா ஒரு வாக்கு தத்தம் அல்ல, வேதம் என்பது சும்மா ஒரு ஆசீர்வாதத்துக்காக சொல்லப்பட்ட காரியம் அல்ல. வேதம் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு நித்திய ஜீவனுக்குள் நம்மை நடத்துவதற்காய் கொடுக்கப்பட்டதுதான் வேத புத்தகம். புரியுதுங்களா? வேத புத்தகத்தின் காரணமே அதுதான். வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது நம்மளை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக கிடையாது, சும்மா நம்மளை தேற்றுவதற்காக கிடையாது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக அதுக்காக கிடையாது. புரியுது? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பைபிளை படிச்சா கொஞ்சம் ஆறுதலா இருக்குது, அதுக்காக பைபிள் கொடுக்கப்படல. வாக்கு தத்தமாக இருக்கிற பகுதியை எடுத்து படிச்சா கொஞ்சம் அப்படியே நிம்மதியா இருக்குது, அதுக்காக பைபிள் கண்டிப்பா கொடுக்கப்படல. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 வாசிங்க.
இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும்
விசுவாசித்து
அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
புரியுதா உங்களுக்கு? பைபிள் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? இதான் ரீசன். புரியுதுங்களா? பைபிளை பத்தி நமக்கு தெரியணும். ஏன் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் நம்ம கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். அது எதுக்கு இருக்குதுன்னே நமக்கு தெரியறது இல்ல. பைபிள் கொடுக்கப்பட்ட ரீசனே இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. புரிதா உங்களுக்கு? இதுதான் பைபிள் கொடுக்கப்பட்ட நோக்கமே. இதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்ப இந்த வசனங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்பதை திரும்ப 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 வேதம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இதை பிசாசானவனும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். ஆகையினாலே நித்திய ஜீவனை அடையக்கூடிய இந்த வேத புத்தகத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளையை விளக்குவதற்காகத்தான் பிசாசு என்னைக்கு முயற்சி செய்வான். உங்க வாழ்க்கையில் தாகத்தை மிஸ் பண்ணிடாத, இழந்துடாதீங்க. வேத வசனத்தை வாசிக்கணும். புரிதல? வாசிக்கணும். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு ஊழியக்காரங்களை ரொம்ப என்ன சொல்றது, கையில பைபிளை சுமக்கிற அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு, அவுட் டேட் ஆகி போச்சு. எல்லாம் ஆப்பிள் ஐபேட் எடுத்துட்டு வச்சுக்கிறாங்க. சிம்பிளாக முடிச்சு நினைக்கிறேன். நான் சொல்றேன், பைபிள் தாங்க அழக திறந்து நிதானமா வாசிக்க முடியும். புரியுதா? உண்மையா சொல்றேன், வாசிக்க நினைக்கிறவன் பைபிள் புக்கு வச்சுக்கணும். அதுதான் நிதானமாய் திறந்து பண்ண முடியும். இந்த ஆப்பிள் ஐபேட கொண்டு போய் எங்கேயா போய் உங்களுக்கு அதுல இருக்கிற பவர் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? டவுன் ஆயிடுச்சுதான், எங்க போய் நிற்பீங்க? புரியுதா? கையில் இருக்கிற புக் இது டவுன் ஆகாது. நிறைய பேர் அப்படி சாதாரணமா செல்போன் வச்சுக்கிற, தப்பு சொல்லல. ஆனால் அதையே வச்சுட்டு ரொம்ப ஃபேஷன் அப்படி போயிடக்கூடாது. நம்ம படிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா பைபிள் கையில் வச்சுக்கணும். அதுதான் படிக்க முடியும், நிதானமாய் படிக்க முடியும், தியானித்து படிக்க முடியும். அது உங்களுக்கு அடிக்கடி போகும், திருப்பியும் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு சரி வர படிக்கணும் அப்படி தியானிக்கணும்னு நினைச்சா பைபிள் வச்சு நிதானமாய் நம்ம படிக்க, அந்த கல்ச்சரை மாத்திக்க கூடாது. புரியுதா? வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். தியானிக்கணும், 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 நிதானித்து தியானிக்கணும். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய சத்தியங்களை நமக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நமக்கு புதிய புதிய ஆங்கிள் நம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் வேதத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் தெரியுமா? அது எப்படி நம்ம லைஃப்ல இருக்கணும் சொல்றாரு தெரியுமா? இப்ப நீங்க அப்படி அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குது பாருங்க, வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6 உபாகமத்தின் புஸ்தகம் 6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6-9 வாசிப்போம்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்,
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்,
இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்,
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்,
வழியில் நடக்கிற போதும்,
வழியில் நடக்கிற போதும்,
படுத்துக் கொள்ளுகிற போதும்,
படுத்துக் கொள்ளுகிற போதும்,
எழுந்திருக்கிற போதும்,
எழுந்திருக்கிற போதும்,
அவைகளை குறித்து பேசி,
அவைகளை குறித்து பேசி,
அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக,
அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக,
அவைகள் உன் கண்களுக்கு நடுவே,
அவைகளை உன் கண்களுக்கு நடுவிலே
ஞாபகக்குறியாக இருக்க கடவது,
ஞாபகக்குறியாக இருக்க கடவது,
அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும்,
அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும்,
உன் வாசல்களிலும்,
உன் வாசல்களிலும்
எழுதுவாயாக,
எழுதுவாயாக. என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றாரு பாருங்க. வேத புத்தகத்திற்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை தான் நமக்கு சொல்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். வசனத்தை உள்ளே வாங்குங்க, இருதயத்தில் நீங்கள் வெல் வர்ஸ்டா இருக்கணும். எந்த ஒரு கேள்விக்கும் வசனத்திலிருந்து உங்களுக்கு டக்குன்னு பதில் சொல்ல தெரியணும். எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் நீங்க உடனே டிசிஷன் எடுக்கிறதுக்கான வசனம் உங்க உள்ளத்தில் இருக்கணும். வெறுமனே வாக்கு தத்தங்களை மட்டும் பாச்சுட்டு போக கூடாது. நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், கட்டளையிடுகிறது புரியுதுங்களா, கமாண்ட்ஸ், கட்டளையிடுகிற வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள்ல கட்டளையிடுகிற வார்த்தை உனக்கு நான் என்னென்ன செய்யணும்னு நான் கட்டளையிடுகிறேனோ இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்யணும்ங்கிறது வந்து நமக்கு உள்ளே எழுதப்பட வேண்டும், மனப்பாடமா இருக்கணும். ஒரு காரியம் தவறு வரும்பொழுது யாராவது சொல்றவா இருக்க கூட, நமக்குள் இருக்கிற வேத வசனம் நமக்கு பேசணும். ஒரு காரியம் சரியா தவறாக உடனே உங்களுக்கு வசனமே உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கணும். பைபிளை நீங்க பெருமனை ஒரு புத்தகமாய் அல்ல, உள்ளே நிறைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளே நிறைத்துக் கொள்ளும் வேத வசனத்தின் மேல் அந்த தாகம் இருக்கணும். தாகத்தோடு வசனத்தை உள்ளே நீங்கள் நிறைத்துக் கொள்ளணும், ஃபர்ஸ்ட் இருதயத்தில். அடுத்தது பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். சாதாரணமா கிடையாது, கருத்தாய் போதிக்கணும். கருத்தாய் போதிக்கிறது என்ன, பிள்ளைகளுக்கு வந்து பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் கொஞ்சம் லோவா இருந்தாக்க டியூஷன்லாம் வைக்கணும். எவ்வளவு கருத்து இருக்குது, எவ்வளவு கருத்து இருக்குது இல்லையா. பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்குறதுக்காக பிளஸ் ஒன்ல இருந்தே டியூஷன் வைக்கிறாங்க. தப்புன்னு சொன்ன வரல சொல்றேன். அன்னைக்கு பாக்குற ஒரு ஆட் ஒன்று கொடுத்துருந்துச்சு, எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து கேட் என்ட்ரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்ஜினியரிங் காலேஜுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் சீட்டு வாங்குறதுக்காக கேட் என்ட்ரன்ஸ் போட்டு அதுக்கு ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. எப்பொழுது அதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா, ஃப்ரம் தி எய்த் கிளாஸ்ல இருந்து, எய்த் ஸ்டாண்டர்ட்லயே அதுக்கு போய் ஜாயின் பண்ணணும். எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஜாயின் பண்ணி படிச்சு அவங்க வந்து பிளஸ் டூ முடிச்ச பிறகு என்ட்ரன்ஸ் போறதுக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கோச் பண்றாங்க. இதுல சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆட்கள் செய்யறாங்க, பிள்ளை வந்து என்ஜினியரா வரும் டாக்டரா வரும்ன்றதுக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஸ்பெஷல் கோச்சிங் ஆரம்பிச்சிடுறாங்க. பேப்பர்ல ஆட பார்த்து நான், அப்ப இன்றைக்கு எவ்வளவு கருத்தா இதை ஆட் கொடுக்கறாங்க, எவ்வளவு தூரம் ஜனங்கள் அதுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ரெடியா இருக்காங்க. செலவு செய்து தங்கள் பிள்ளைக்கு பாடத்தை படிக்க வைக்க நினைக்கிறோம், ஆனால் செலவு செய்து யாராவது பைபிள் படிக்கிறதுக்கு யாராவது டியூஷன் வைக்கிறோமா சொல்லுங்க. பைபிள் கத்துக் கொடுக்கிறதுக்கு யாருகிட்டயாவது போய் உங்களுக்கு பணம் கொடுத்து என் பிள்ளைக்கு பைபிள் சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி யாராவது டியூஷன் வைக்கிறோமா? இல்ல, நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்கிறது இல்ல, இம்பார்டன்ஸ் கொடுக்கிறது இல்ல. கருத்தாய் போதிங்கிறார். ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்க, அஞ்சு பேருக்கு அஞ்சு பிளேட் இருக்குது. ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்க, அஞ்சு பேருக்கு அஞ்சு பைபிள் இருக்குதா சொல்லுங்க. ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலி அஞ்சு பிளேட் கண்டிப்பா இருக்குது, அஞ்சு டம்ளர் கண்டிப்பா இருக்குது, அஞ்சு பைபிள் இருக்கா இருக்காது? ஒன்னே ரொட்டேஷன்ல இருக்கும், இருக்காது, நிறைய வீட்டில் இருக்காது. அப்ப நல்லா கவனிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். சின்ன பிள்ளைங்க தானே நம்ம என்ன செய்யறோம், சாதாரணமா நினைச்சாரு. சின்ன பிள்ளைகளுக்கு பிக்சர் பைபிள் வாங்கி கொடுங்க, புரியுதா? கார்ட்டூன் கீட்டு அதெல்லாம் பண்றது கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதினார். சின்ன பிள்ளைங்க தான், அதுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு தாமன் சரி வாங்கி கொடுத்துட்டுக்காதீங்க, பைபிள் வாங்கி கொடுங்க. பிக்சர் பைபிள், நல்ல பைபிள் இருக்குது, புரியுதா? பிக்சர் பைபிள், அதை வாங்கி கொடுங்க. சின்ன வயசில் இருக்கும் பொழுது அது கருத்தாய் போதிக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது, கர்த்தர் சொல்றார். அதை பிள்ளைகளுக்கு நீ அதை வீட்டில் இருக்கும் பொழுது கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அதையே பேசுங்கிறார். இதெல்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த லெவல் இருக்குது, நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது யோசிச்சு பாத்தீங்களா. படுத்திருந்தாலும் அதை பேசு, எழுந்தாலும் பேசு, நடந்தாலும் பேசு, நின்னாலும் பேசு, வழியில ரோட்ல நடந்தாலும் பேசுங்கிறாரு. ரோட்ல நடக்கும்போது இன்னைக்கு செல்போன் தான் பேசிட்டு இருக்குது, எங்க பைபிள் பேசுது? இல்லாட்டா பைபிள் உங்களுக்கு ஒரு ஆசையா தான் செய்யுங்க. இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, முந்தினா தப்பா நினைச்சிருவாங்க. நீங்க செல்போன் ஆஃப் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு பைபிள பேசிட்டே போங்க. ஆமென். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப நீங்க தனியா பேசிட்டு போனீங்கன்னா, இல்ல பைபிள் நல்லா படிச்சுட்டு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணி செல்போன் வச்சுட்டு பைபிள் அப்படியே பேசிட்டு போகணும். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. கர்த்தர் அப்படிதான் சொல்ற, நடக்கும்போது கூட பேசுங்கிறாரு. பேசு, பேசு, பைபிளையே பேசு, வசனத்தை பேசு. வசனத்தை ஏன் பேச சொல்றேன்னா, அதை பேச பேச நாமும் அதை கேட்கிறோம், பேசுகிறோம். அதை நம்ம உள்ளத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே அது ஊடுருவோம். சும்மா படிக்கிறது மட்டுமல்ல, அதை லவுடா பார்க்கும்போது பேசும்பொழுது சொல்லுகிறேன், அது நம்முடைய ஆத்மாவில் ஊடுருவி செல்லும். காதல மட்டுமல்ல, அது நம்முடைய ஆத்மாவில் இறங்கும். அதனாலதான் அதை பேசுங்கிறார். பாருங்க, எப்போதும் அதை குறித்து பேச சொல்லுகிறார். அவைகளின் கையிலே அடையாளமாக கட்டிக்கொள்ளாரு, அவைகளை கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் வைக்கின்றாரு. அது எப்பவும் ஞாபகம் மறந்துடக்கூடாதுன்றது அப்படி சொல்றாரு. அவைகளின் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுன்றார். இது என்ன தெரியுதுன்னா, நீ திருமண பக்கம் எல்லாம் வசனமா இருக்கணும், வாயத்திறந்தா வசனமா இருக்கணும், நீ திரும்புற பக்கம் எல்லாம் வசனமா இருக்கணும், நீ பேசுறதெல்லாம் வசனமா இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் வசனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை டோட்டலா வசனத்தில் அப்படியே கவர் பண்ணி வாழ சொல்றாரு. இப்படிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு தூரம் கர்த்தர் எதிர்பார்க்கும் போது அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு இல்ல நம்ம என்ன செய்யணும், இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்காக நம்ம போக வேண்டாமா? வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது, நம்முடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறது, நம்மையும் பரலோகத்துக்கு கொண்டு வருது. நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, வசனத்தை வாசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகி வந்தாங்க. ஒரு லேடி, பக்கா ஹிந்து, வைராக்கியமான ஹிந்து ஃபேமிலி. அப்படி இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணி முதல் நாளிலேயே மெதுவாக அப்படி கர்த்தரை பத்தி சொன்னேன், ஸ்ட்ரைட்டா சொன்னேன். கேட்டாங்க, அவங்க ஒன்றும் அதை அப்போஸ் பண்ண அப்படி மெதுவாக கேட்டாங்க. அடுத்த நாள் மெதுவாக இன்னும் கொஞ்சம் அப்படி லைட்டா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னேன். அப்படியே அந்த ஒர்க்கிங் டேஸ்ல செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படி லைனா கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை பத்தி ஓரளவுக்கு ஒரு வியூ கொடுத்தேன். கொடுத்துட்டு சனிக்கிழமை ஆச்சு. சனிக்கிழமை ஆனால் சொன்னேன், சிஸ்டர் நீங்க நாளைக்கு எங்க சர்ச்சுக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க வீடு வந்து திருவத்தியூர், சர்ச்சு கோடமாகும், எங்க சர்ச்சுக்கு வருவீங்களான்னு கேட்டேன். சரி வரேன் அப்படின்னாங்க. ஏன்னா ரெகுலர் அவங்க வந்து டெய்லி சீசன் டிக்கெட் வரைக்கும் என்ன வந்தாரேன்னா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. நான் போற கரெக்ட் டைம் சர்ச்சுக்கு போவேன் எப்பவுமே. அதே டைம்ல எனக்கு முன்னால நிக்கிறாங்க சர்ச்சுக்கு, திருவத்தியூர்ல இருந்து வந்து நான் போகும்போது எனக்கு முன்னால சர்ச்சில் நிக்கிறாங்க. சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஆரம்பமாய் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஆபீஸ்ல வந்த உடனே வெட்டு சர்ச்சில் பேசுறது கேட்டதால உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா என்று கேட்டேன். எல்லாம் நல்லா புரிஞ்சுது, நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பரவாயில்ல நல்லா கவனிச்சு கேட்டிருக்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, தமிழ் படிப்பில் தமிழ் படிக்கல, மதர் டங் தெலுங்கு, ஹிந்தி படிச்சிருக்கிறாங்க, இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஆகையினால அவங்களுக்கு என்ன செஞ்சோம், ஒரு கிடியன்ஸ் நியூ டெஸ்ட்மெண்ட், சின்ன சைஸ் கையளவு இருக்கும், அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ஒன்னே இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்தேன். கொடுத்து நீங்க படிங்கன்னு சொல்லி அடுத்த அந்த மண்டே வந்த பிறகு அடுத்த நாள் கொடுத்தேன். கொடுத்துட்ட உடனே அவங்க எடுத்துட்டு போய் பேக்ல வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பத்து நாள் இருக்கும், பத்து நாள் கழிஞ்ச உடனே திருப்பி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. சிலம் படிச்சுட்டு கொடுக்கறதா புக்கு கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்தா நினைச்சிட்டு நான் கொடுத்த பைபிளை வந்து படிச்சு கொடுக்கறதா கொடுத்துருக்கிறார் போல, அவங்களுக்கு அது கூட தெரியல, படிச்சுட்டு கொடுக்கறதுக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறார் போல நினைச்சிட்டு அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ஒரு பத்து நாள்ல திருப்பி கொண்டு வந்திருந்தாங்கன்னு கொடுத்தாங்க. அது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன அதுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னு, இல்ல நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. கொண்டுமே புரியல, நான் கூட பத்து நாள் எப்பவுமே புது ஏற்பாடு பண்ண படிச்சு முடிச்சது இல்லை, படிச்சு முடிச்சுட்டேன்றாங்களேன்ட்டு எனக்கு நம்பவே முடியல. எடுத்து வாங்கி பார்த்தால் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல்லா பென்சில்ல மார்க் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஃபுல்லா படிச்சிருக்குது. கம்ப்ளீட்டா படிச்சிருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், இது வந்து நீங்க படிச்சுட்டு கொடுக்கறதுக்காக நான் கொடுக்கல, உங்களுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தேன். சரின்னு வாங்கி வச்சுட்டாங்க. அப்ப எனக்கு வீட்டுக்கு வந்த உடனே யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஒரு நியூ டெஸ்டமென்ட் எவ்வளவு ஆசையா பத்து நாள் படிச்சு முடிச்சுட்டாங்களே, அப்ப இவங்களுக்கு ஃபுல் பைபிள் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அடுத்த எண்ணத்துக்கு வந்தது. என்கிட்ட நான் இங்கிலீஷ் பைபிள்ஸ் எல்லா வருஷம் நிறைய வச்சிருக்கிறேன். அதுல எனக்குன்னு வாங்கி வச்ச ஒரு இங்கிலீஷ் பைபிள் ஒண்ணு, அதை நான் இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சிருந்தேன். அந்த வருஷம் அப்படியே வச்சிருந்தேன், யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். பாக்ஸோடு அப்படி இருந்துச்சு. அதை எடுத்து கொண்டு போய் அடுத்த நாள் அந்த ஃபுல் பைபிள் கொடுத்தேன். கொடுத்தோன்னா உங்களுக்கு அது வரைக்கும் அந்த பைபிள் அப்படி பார்த்தது இல்ல, பார்த்து வாங்கி பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதை அப்படியே புதுசு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பின்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க. ஒவ்வொரு வாரம் வரும்பொழுதும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. நாலு பேர் அஞ்சு பேர் ட்ரெயின்ல மீட் பண்றவங்களெல்லாம், இந்த வாரத்தில் மீட் பண்றவங்களெல்லாம் பிடிச்சி சண்டே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் கூட்டிட்டு வருவாங்க. இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் எங்களுக்கு அன்னைக்கு வேலை இல்லை, கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருந்துச்சு ஒர்க். அப்ப நான் என்னுடைய சீட்ல இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு உட்கார்ந்து இருக்கேன். திரும்பி பார்த்தா அவங்க அந்த சைட்ல வந்து பெஞ்ச்ல சாஞ்சிட்டு இருந்தாங்க. பெஞ்சில் சாஞ்சிட்டு இருக்கிறாங்களேன்னு பார்க்கும்பொழுது ஒரு பேப்பர், சில பேப்பரை கையில வச்சுட்டு பெஞ்சு கடையில வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. உடனே கேட்டேன், என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க, பெஞ்சு கடையில் என்ன பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க? உடனே எடுத்து காமிச்சாங்க. நான் அதிர்ந்து போனேன். நான் கொடுத்த பைபிள் இருந்து ஒரு பத்து பக்கத்தை கிழிச்சு கையில வச்சிருந்தாங்க. ஒரு பத்து பேஜ் கிழிச்சு அந்த பத்து பேப்பர் கையில வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். என் நான் வந்து பைபிளை வந்து பார்த்தேன், என் பைபிளை பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மார்க் கூட இருக்காது. மார்க் எல்லாம் வேற இதுல வச்சுக்குவேன். இங்க நான் வந்து ஒண்ணு பண்ண மாட்டேன், பைபிளை சுத்தமா வச்சுக்குவேன். எழுதுறதுக்குன்னா அதை பார்த்தீங்கன்னா வேற தனி நோட்டில் எழுதிக்க மற்ற காரியங்கள் அதெல்லாம் பண்ணிக்குவேன். நான் வச்சிருக்கிற பைபிளை ரொம்ப சுத்தமா அதை நீட்டா வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட எனக்கு வந்து அதை பார்த்து உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. என்னங்க இது, கொடுத்த பைபிளை போய் இப்படி பக்கம் பக்கமா கிழிச்சு வச்சிருக்கிறீங்களேன்னு. அவங்க சொன்னாங்க, நீங்க ஆபீஸ்க்கும் பைபிள் எடுத்துட்டு வருவீங்க, நான் ஆபீஸ்க்கு ஃபுல் பைபிள் எடுத்துட்டு போவேன், டெய்லி ஃபுல் பைபிளோட ஆபீஸ்க்கே போவேன். நீங்க ஆபீஸ்க்கும் ஃபுல் பைபிள் எடுத்துட்டு வருவீங்க, வீட்லயும் பைபிள் வச்சு படிப்பீங்க, உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுடைய காரியம் அது கிடையாது. நான் பூர்வீகமான இந்து குடும்பம். நீங்க ஃபர்ஸ்ட் சின்னதா கொடுத்தீங்க, அந்த பேக் உள்ளே வச்சுட்டேன். பேக் உள்ளே வருது, பேக் உள்ளே வந்து போகும்போது வரும்போதெல்லாம் நான் ட்ரெயின்ல வரும்போது போகும்போதெல்லாம் படிச்சிருவேன். ஆனால் இப்ப நீங்க பெருசா கொடுத்துட்டீங்க, இதை நீங்க நினைக்கிற மாதிரி நான் வீட்டுல திறந்து வச்செல்லாம் படிக்க முடியாது. எங்க வீட்டுல அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. ஆகையினாலே தினமும் காலையில வேலைக்கு நான் அதை எடுத்து நீங்க கொடுத்த பைபிள புடவையில சுத்தி பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டேன். தினமும் காலையில நான் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு பத்து பேப்பரை கிழிச்சு எடுத்துருவேன். எடுத்துட்டு அதை ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் படிச்சுட்டு வருவேன், திரும்பி போகும்போதெல்லாம் படிச்சுட்டு போவேன். இப்படி கொஞ்சம் லீஷரா டைம் கிடைச்சதான் படிப்பேன். இன்னைக்கு சாயங்காலத்து கூட இந்த பத்து பேப்பரை நான் படிச்சு முடிச்சிருவேன். இப்படித்தான் நான் படிக்க முடியும். உங்களை மாதிரியெல்லாம் கையில பைபிள் வச்சுக்கவோ வீட்டில் வச்சு தந்து வச்சு படிக்க முடியாது. இப்படித்தான் நான் படிப்பேன் அப்படின்னா அப்பதான் அவங்களுடைய நிலைமை எனக்கு புரிஞ்சது. இதுவரைக்கும் நான் அந்த பாதையை கடந்து போனது கிடையாது. வீட்டிலே படிக்க முடியாது, அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து ஃபேமிலி. வேத புத்தகத்தை கிழித்து கிழித்து கிழித்து, அப்பதான் அந்த கிழிச்சதோடைய மேன்மை எனக்கு புரிஞ்சது. கிழிச்சு கிழிச்சு அப்படியே படிச்சு கத்தர் கூட நல்லா வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த ஹோல் ஃபேமிலி, நீங்க அவங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய தம்பி கூட்டிட்டு வந்தாங்க ஒரு நாள், அவர் ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டுச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படியும் வேதத்தை தாகத்தோடு வாசிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா நமக்கு எல்லாம் ஃப்ரீயா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், வேதத்தை நம்ம சரியான விதத்தில் நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. வேத வசனம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நீங்க வேத புத்தகத்தை குறித்து பைபிளை நீங்க எங்கெல்லாம் பாத்தீங்கனாலும் கர்த்தர் அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா நமக்கு வச்சிருக்கிறார். உண்மையை சொல்றேன், வேதத்தை நீங்க கனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேதம் உங்களை கண்டிப்பா கனம் பண்ணாம விடாது. வேதம் உங்களுக்கு ஒரு சரியான ஆசீர்வாதம், புரியுதுங்களா? இது ஒரு ஆசீர்வாத களஞ்சியம் தான் வேத புத்தகம். அதோடைய மேன்மையை நம்ம அறியாம என்ன செய்யறோம், தூக்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூசி தட்டி எடுத்துட்டு இருக்கிறோம். புரியுதா? வேத புத்தகம் என்பது ஒரு ஆசீர்வாத களஞ்சியம். ஒவ்வொரு நாளிலும் அதற்குள் இருந்து கர்த்தர், இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, ஆசீர்வாதத்தின் ஊற்று அதுக்குள்ள வருது. நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா நடக்கணுமா? பைபிளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்க என்ன செஞ்சாலும் கரெக்டா நடக்கும். நீங்க சொல்ற நல்ல விஷயங்களா கரெக்டா கைகூடும், எதுவுமே பாதியில நிக்காது. உங்க பிசினஸ்ல நீங்க பிளரிஷ் ஆவீங்க, உங்க படிப்புல நீங்க ஷைன் பண்ணுவீங்க, உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில, உங்களுடைய ஆபீஸ்ல எல்லாத்தையும் நீங்க ஷைன் பண்ணுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, மோசே சிறந்த ஒரு தெய்வ மனுஷனா இருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி கர்த்தருடைய வார்த்தையை ஒரு விஷயத்துல மீற போய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அதன் பிறகு அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் யோசுவாவை கொண்டு வந்து எழுப்பினார். யோசுவாவை எழுப்பும் பொழுது யோசுவா ஒரு இளைஞனா இருந்தான், அனுபவத்தில் குறைவுள்ளவனா இருந்தான். அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுத்தார் தெரியுமா? முதல் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்திலே பாருங்க, 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக
இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக
அப்பொழுது
நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.
நீங்க இதோடைய ரிசல்ட் என்ன? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்வதற்கு நடக்கும். அப்பொழுது
புத்திமானாயும் நடந்து கொள்வாய்.
பாருங்க, உன் வழி வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு, அது போதும். நீ பெருசவனு சாதிக்க வேண்டாம். நான் கொடுத்திருக்கிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானித்தால் நீ புத்திமானா இருப்ப. நீ போராடுறதெல்லாம் உன்னை பார்த்து உன் வார்த்தையை கேட்டு எவ்வளவு புத்தியா இவன் பேசுகிறான்னு உன்னை எல்லாம் மெச்சிக்கொள்ளும்படி நீ புத்திமானா இருப்பேங்கிறாரு. தேவ ஞானம் வேதத்திலிருந்து வெளியே வருகிறது. உங்களை எல்லாரும் புத்திமான் என்று சொல்லக்கூடிய அந்த மேன்மையான பாராட்டுதல் பைபிள் படிக்கிறவனுக்கு கிடைக்கும். உன்னை புத்திமான் என்று எல்லாம் சொல்லக்கூடிய அளவு இருப்பென்றார். நீ உன்னை புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழி எல்லாம் வாய்க்கும். எவ்வளவு பெரிய பிளஸிங் பாத்தீங்களா? தெய்வ பிள்ளைகள் முட்டாள்தனமா இருக்கக்கூடாது, புத்திமான் எல்லாருடையும் பேர் வாங்கணும். ஆமென். புரியுதா உனக்கு? தெய்வ பிள்ளைகள் புத்திமானாய் நடக்கணும். அந்த புத்திமான் பேர் வாங்கறதுக்கான ஒரே புத்தகம் பைபிள் தான். இது நம்ம கையில தான் இருக்குது. படிங்க. உங்களுடைய செய்கையெல்லாம் புத்தியாய் மாறும். நீங்க பேசுறதெல்லாம் புத்திமானா இருக்கும். நீங்க செய்யறது எல்லாமே தெய்வீக ஞானத்தின் வெளிப்பாடா இருக்கும். கர்த்தர் கனப்படுத்துவார். உங்க வழி வாய்க்கும். புரியுது? உங்க வழி வாய்க்கும். முதல் சங்கீதத்திலே கர்த்தர் அதான் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரனுடைய உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்பாயாக. அப்பொழுது நீர்க்கால்களின் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இணையாதது இணையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கவனிங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிளை நல்லா மெடிடேட் பண்ணும்போது நீங்க செய்யறதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், தடைபடாது. நீங்க செய்யற காரியமெல்லாம் வாய்க்கும், பாதியில் நிற்காது, ஆசீர்வாதமாயிருக்கு. வேதத்தை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அப்படி நம்மளை கனம் பண்றாரு. எவ்வளவு பிளஸிங் இருக்கு பாத்தீங்களா? பைபிள் சாதாரணம் கிடையாது, உங்கள் ஆசீர்வாதத்தின் காரியமே இங்கதான் இருக்குது. நல்லா தியானிச்சீங்கன்னா நீங்க புத்திமா, நீங்க செய்யறது வாய்க்கும், வழியை வாய்க்க பண்ணுவேன். இதுக்கு மேல நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வழி வாய்க்கிறதை விட பெரிய காரியம் என்ன இருக்குது? எல்லாரும் நம்மளை பார்த்து புத்திமான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அது போல மேன்மை என்ன இருக்குது? அது எல்லாமே பைபிள்குள்ளதுதான் நமக்கு வருது. அதனால பைபிள் நீங்க மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது, நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இன்றையிலிருந்து வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய லெவலே மாறிடும். ஆமென். உங்களுடைய லைஃப்ல ப்ராஸ்பரிட்டி அங்கதான் இருக்குது, செழிப்பு அங்கதான் இருக்குது. நம்ம வாழ்க்கை மாறும் பொழுது வாழ்க்கையில வளமும் மாறும், எல்லாமே மாறும். புரியுதுங்களா? பைபிள்ல தான் எல்லாமே இருக்குது. சரி, இப்ப இந்த இடத்துல பைபிளை எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்றதுக்கு, இதுக்கு பைபிளை பத்தி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு சின்ன ஓமையை மட்டும் நம்ம பார்க்க போறோம், எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை தான், ஆனா இதிலிருந்து சில ரகசியங்களை நாம் அறிய போகிறோம். 4:3 8 வரைக்கும் வாசிக்கலாம்.
கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீழ்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முன்னுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1:30, 1:60, 1:100 பலன் தந்தது. கேட்கிறவர்க்கு காதலவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார்.
இங்கே பார்க்கும்போது இந்த ஓமை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு, ரொம்ப கேஷுவலா நம்ம சொல்லக்கூடிய தெரிஞ்ச ஒரு ஓமை. இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து ஏன் சொல்றாருன்னா, வேத வசனத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ஓமையவே சொல்றாரு. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், வசனத்தை நம்ம வாழ்க்கையில கையாள வேண்டிய முறை. இதை நம்ம பாட்டா பாடியிருப்போம், சண்டே ஸ்கூல்ல கதையா கேட்டிருப்போம். ஆனால் இது ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியம் இந்த சம்பவத்தில் இருக்குது. ஒரு மனுஷன் விதை விதைக்கிறதற்காக போனானாம். போகும் பொழுது சில விதை வழியிலே விழுந்துருச்சான். அவன் இன்னும் லேண்டுக்கே போல, அவன் போக வேண்டிய விதைக்க போக வேண்டிய லேண்டுக்கு போறதுக்கு முன்னால போற வழியிலே அந்த வரப்பிலே விழுந்துருச்சு, வழியிலே விழுந்துருச்சு. சிலது விதைக்கிறான், அது கற்பாறை உள்ள இடத்துல விழுந்துருச்சு, கீழே கற்பாறை இருந்துச்சு. சிலது விதைக்கிறான், அதன் பிறகு அங்கே முள்ளுச்செடி களைகள் இருக்கக்கூடிய இடத்துல விழுந்தது, முள்ளுச்செடி வளர்ந்தது, அது நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, 1:30, 1:60, 1:100 பலன் கொடுத்தது. நல்ல கவனிக்க, 30, 60, 100 நூறு. நீ காலையில் கிளம்போதே மைண்ட் அதே தான், எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுது. அந்த விஷயமா இருந்துச்சு, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வார்த்தை நினைக்கும் போது, அந்த 100 அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த காரியத்தை நினைக்கும் போது. 100 கர்த்தருடைய திட்டம் பாருங்க. 100 30-60 விட்டுருங்க, 100 கூட சொல்றாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, பைபிள்ல எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை 100% நமக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தரடியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா. பைபிள்ல எழுதி இருக்கிற ஆசீர்வாதத்தை சும்மா பிசிலித்தனமா 30, 50, 60 எல்லாம் கிடையாது, 100 கூட கொடுக்கிறதுக்கு கர்த்தரடியா இருக்கிறார். அதனால 100 போட்டிருக்குது. 100 கூட வாங்க முடியும், புரியுதுங்களா? 100 வாங்க முடியும், முடியுங்கிறார். இயேசு கிறிஸ்து 100. ஆமென். இயேசு கிறிஸ்து 100% ரீச் பண்ண முடியுங்கிறார். இப்ப இந்த ஓமையுடைய காரியத்தை நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் காரியம் பார்க்கும் பொழுது, வழியருகே விழுந்து விட்டது, நிலத்துக்கே போல. இப்ப நம்முடைய வசனத்தை கூட சபையில வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், காதுல கேட்கிறோம், கேட்டு அது நம்முடைய ஆத்மாவிலே போய் சேர வேண்டும். காதல கேட்டு நம்ம காதல ஆடிபிள் வாய்ஸா கேட்கிறோம். ஆனால் அது ஆடிபிள் வாய்ஸா கேட்கிறதான இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை போய் சென்றடைய வேண்டும். ஆனால் சிலருக்கு இங்கிருந்து அங்க போறதுக்குள்ள வழியிலே விழுந்துருது. ஆத்மாவுக்கு என்ன செய்யறது இல்ல, போறதே இல்லை, வழியிலே விழுந்துருது. நம்ம வசன வழியிலே கீழே விழுந்துருது. இது எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு பிரசங்கம். என்ன என்ன பிரசங்கம் பண்ணார் போன வாரம், என்ன மெசேஜ் போன வாரம், என்ன மெசேஜ் பரவாயில்ல, கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, பரவாயில்ல, நீங்க நல்லா வசனம் கேக்குறீங்க, பழகிட்டீங்க. நிறைய இருக்கு, என்ன செய்யாது, போன வாரம் என்ன மெசேஜ்னா யோசிப்பாங்க, புரியாது. என்ன செய்தினா அதுல ஏதாவது ஒரு பண்ணி கதையோ ஒரு குரங்க கதையோ சொன்னா அது மட்டும்தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. என்ன சொன்ன வசனமோ அது என்ன, அந்த மெசேஜ் என்ன சப்ஜெக்ட கொண்டு வந்தது, நம்ம லைஃப மாத்துறதுக்கு அங்க என்ன சொல்லப்பட்டது, அது போயிடும். அதுதான் சப்ஜெக்ட். அது இல்லாம அங்க சொல்லப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதை ஏதாவது சம்பவம் ஓடிட்டு இருக்கும். இதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இவங்க ரசிச்சுட்டு போறவங்க, இவங்க ரசிகர்கள். புரியுதா? சபையில ரசிகர்கள். இந்த ரசிகர்கள் ரசிச்சுட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்குது, அருமையா இருந்துச்சு, கேட்கறதுக்கு டைம் போனதே தெரியல, அது சொல்லிட்டு கூட போவாங்க, நீங்க டைம் போனதே தெரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்ல, ரசிகர் கூட்டம். அதாவது ரசிகர் கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, வழி அருகே விதைக்கப்பட்டது. நம்ம ரசிகர் கூட்டமா இருக்க கூடாது சபையில. ஃபர்ஸ்ட் வந்து வழி அருகே விதைது, அது பலனே கொடுக்கல, நிலத்துக்கே போல, ஆத்மாவுக்கே அது போல. சரியா? ரெண்டாவது கற்பாறை நிலத்திலே விழுந்துச்சாம். இந்த நிலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது, பார்க்க ரொம்ப நல்ல நல்லாண்டா இருக்குது. திடச்சர் வேகமாக அதை முளைக்குது, கப்பல் நிலத்துல விழுந்து கூட வேகமா முளைக்குது, ஆனா வேர் ஆழமாய் போகாதபடி தான் சீக்கிரமாய் தீந்து போயிட்டு. அதெல்லாம் நான் படிக்கல, டைம் இல்ல, பைபிள் எடுத்து நடந்துருக்குது. இந்த கற்பாறை நிலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல தலையாட்டி கேட்பாங்க, சிரிச்சு கேட்பாங்க, ரசிச்சு நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அவங்க கேட்கும் போதே நமக்கு பிரசங்கிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவங்க முகத்தை பார்த்தாலே அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கற்பாறையா இருக்கும், எதுவுமே அவங்களுக்குன்னு ஒரு லெவல் வச்சிருப்பாங்க, அந்த லெவலை தாண்டி வசனம் போறதுக்கு விட மாட்டாங்க. கற்பாறை ஒரு லெவல்ல நிற்கும், அடியில மண்ணுக்கு அடியில கற்பாறை நிற்கும். அந்த கற்பாறை இருக்கிற லெவல் வரைக்கும் வேர் வரலாம், அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கற்பாறையை தாண்டி வேர் உள்ள போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, பாறை மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணா அதை வந்து கை கொள்ளுவாங்க. அவங்க லிமிட்டுக்கு தாண்டி பிரசங்கம் போச்சுன்னா யார் இதை கேட்பார்கள்? இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்களா இல்லையா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66 வசனத்தை வாசிப்போம்.
அவருடைய
சீஷரில் அநேகர்
இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்.
இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமைதான். அவரு பிரசங்கிச்ச போதே இந்த நிலைமைதான் இருந்துச்சு இல்லையா? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? நாங்க 66 படிங்க.
அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
6:66 எப்படி இருக்குது பாருங்க. இவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. 6:66 சொல்லுகிறது, போயிட்டாங்க, இயேசுவே வேண்டான்னு போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆழ்ந்த சத்தியம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் பேசுறாரு, யார் கேட்பாங்கன்றாங்க. எவ்வளவு கடினம் பாருங்க. இத்தனைக்கு இவங்க எல்லாம் வெளியாள் கிடையாது, பரிசெயலும் சரிசெயலும் சொல்லிதான் பரவாயில்ல, சீஷர்களா இவங்க எல்லாம். யார் தெரியுமா? 70 பேர்ல ஆட்கள். இது பரிசெயன் வேற பாருங்க, சொன்ன பாருங்க, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை யாருமே தெரியாது. ஓகே, அவர் சொல்லிட்டு போவா. இது சீஷர்களா இருந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சவங்களே இந்த நிலைமையில் வந்திருக்கிறாங்க, கடின இருதயத்தோடு இருக்கிறாங்க, பாதி பேர் விட்டு ஓடி போயிட்டாங்க. இதுதான் கற்பாறை நிலம். ஒரு லெவலுக்கு இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்தும் உபத்திரவங்களை குறித்தும் ஊழியத்தில் எல்லாம் வருவனை பிரசங்கிக்கும் போது அந்த காரியத்தில் அவங்களால இடை கொடுக்க முடியவில்லை, வேண்டாண்டு போயிட்டாங்க. மூணாவது முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அங்க சின்ன களை இருக்குது, விதை போட்டாச்சு. விதை போட்ட உடனே அந்த விதை வளர்ந்துச்சு, இதுக்கு வேர் உள்ள போறதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, உள்ள நல்லா வேர் போகுது, வெளியில செடி நல்லா முளைக்குது. ஆனா அதுக்கு மேல முட்செடி அதை விட உயரமா வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப இந்த முட்செடி என்ன செய்ததாம், வசனத்தை அவர்கள் கேட்டும் அந்த வசனம் உள்ள போகாதபடி அந்த முட்செடிகள் வசனத்தை நெருக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம் 4:4 மார்க்கு நாலாம் அதிகாரத்திலே 18 வசனத்தை வாசிப்போம். அந்த முட்செடி என்னன்றத பத்தி சொல்றாரு.
வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும்
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முன்னுள்ள இடங்களில்
விதைக்கப்பட்டவங்க. இவளை பத்தி இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு பாருங்க. இவங்க யாருன்னா வசதி உள்ள போது வேர் நல்ல போது, ஆனால் மேல செடி, அதுக்கு மேல முழு செடி இருக்குது. இது நல்ல செடிக்கு மேல முழு செடி இருக்குது. இது என்னவாம், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் வசனத்தை நெருக்கி போட்டதாம். சர்ச்சுக்கு வர்றது எல்லா பிரச்சனையும் மேற்கொள்றதுக்கு தான், ஆனா இவங்க உள்ள வரும்போது பிரச்சனையே தூக்கிட்டு தான் உள்ள வருவாங்க. உள்ள வந்து மெசேஜ் கேட்டு இருக்கும் பொழுதும் ஒரு பக்கம் டிராக் வேற பக்கத்துல ஓடிட்டு இருக்கும். ஒரு டிராக் தனி டிராக் வச்சிருப்பாங்க. அந்த டிராக் வந்து நாளைக்கு இதுல கணத்தை போட்டு இதுல எவ்வளவு லாபம் வரும், இதுல போனோம் நாளைக்கு இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஒரு பக்கத்துல ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் இருக்குது. ஐயோ என்ன பண்றது தெரியல, நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது தெரியலையே. உலக கவலை, இங்க பிரச்சனை அருமையாய் போயிட்டு இருக்கும், ஆனா நாளைக்கு என்ன பண்றது தெரியலையே, நாளைக்கு அடுத்த விஷயம் என்ன பண்றது தெரியலையே, இது பண்றது தெரியலையே. ஒரு பக்கம் கவலையில ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டம் இந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், அப்படி ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இருப்பாங்க, ஆனா ஒரு டிராக் என்ன செய்யும், அங்க ஓடிட்டு இருக்கும். இப்படி இருக்கும் பொழுதும் வசனத்தை நெருக்கி போட்டு விடுகிறது. வசனம் காதல போனாலும் சரி, இவைகளை நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த செடி மேல போயிடுச்சு, நல்ல செடியை விட உயரத்துமா இருக்குது, இது நல்லா வளர்ந்துருக்குது. இது அதிகமாய் வளர்ந்து விட்டபடியால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறபடியினால், அல்லது உங்களுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறபடியால், அவைகள் மேல நின்று இவைகளை எல்லாம் நல்ல வசனங்களை நசுக்கி போட்டு விடுகிறது, அவைகளை நெருத்து விட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்ப பாருங்க, சபைக்கு வர்றதே பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு, பிரச்சனை யோசிக்கிறதுக்கு கிடையாது. ஆமென். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பிரச்சனை யோசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தை கவனிச்சீங்கன்னா பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு செய்திட்டு வரும். பிரச்சனை யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் வரது கூட காதல விழாது, போயிடும். பிரச்சனை யோசிக்காதீங்க, நாளைக்கு என்ன பண்றது யோசிக்காதீங்க. உள்ள வந்தாச்சா, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார், பைபிளை திறக்கிறீங்களா, மற்றதை யோசிக்காதீங்க, கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார். உங்கள் கேள்விகளுக்கு பதிலை எதிர்பார்த்து பைபிளை தரங்க, உங்கள் கேள்விகளுக்கு பதிலை எதிர்பார்த்து சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். புரியுதா? முந்தின பிரச்சனையில பாத்தீங்கன்னா கற்பாறை நிலத்துல வெளியில நல்லா இருக்குது, பிரச்சனை உள்ள இருக்குது. ஆனா இங்கே உள்ள நல்லா இருக்குது, பிரச்சனை வெளியில இருக்குது. ரெண்டு வேற வேற, உள்ள இடத்துல பிரச்சனை, வெளியில உள்ள நல்லா இருக்குது. இது எதுவுமே பலன் கொடுக்கல. அடுத்தது நல்ல நிலம், இதுக்கு போயிடுவோம். நல்ல நிலத்துல போய் விதைச்சாச்சு. இது நல்ல நிலத்துல விதைச்சதுல கூட எல்லாமே 100 மடங்கு பலன் கொடுக்கல, ஒன்னு 30% தான் கொடுத்துச்சு, ஒன்று 60% கொடுத்துச்சு, இன்னொன்று 100 மடங்கு கொடுத்துச்சு. இப்ப நம்ம எந்த கேட்டகரிக்கு போகணுன்றது நம்ம கையில தான் இருக்கு. புரியுதா? வசனத்தை இப்ப நீங்க நல்ல நிலமா இருக்கிறீங்க, இப்ப நம்ம 3 நிலத்தை விட்டுருங்க, இப்ப நம்ம நல்ல நிலமா ஆயிட்டோம்னு வச்சுக்கோம். வசனத்தை நீங்க கேட்கறீங்க, எப்படி கேட்கணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும். என்னைக்குமே சொல்றேன், பைபிள் இருந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீடிங்கா இருக்க கூடாது. புரியுதா? ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அப்படியே போற மாதிரி இருக்க கூடாது, அதுல வந்து ஃபாலோ கொடுக்கணும். வேதத்தை கர்த்தர் சும்மா வாசிக்க சொல்லல, தியானிக்க சொல்றாரு, ஆராய்ந்து பாருங்கள், ஃபாலோ கொடுக்கணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போற மாதிரி, நியூஸ் பேப்பர் மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஓரளவு பண்ணிட்டு போக கூடாது. இந்த நல்ல நிலம் என்பது எதை கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும், எப்படிப்பட்ட உபதேசமானாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறதற்காக அவங்க முயற்சி எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? அந்த நோட்ஸ் கூட என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 30% கேட்கறீங்கன்னா, எழுதும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 60% உங்க மனசுல பதியும். புரியுதா? நோட்ஸ் கூட எடுப்பாங்க, கவனமா கேட்பாங்க, நோட்ஸ் கூட எடுப்பாங்க, ஆனா திருப்பி பார்ப்பாங்களான்றது அது அப்புறம். புரியுதா? எடுப்பாங்க, ஆனா திருப்பி பார்ப்பாங்க அதுக்கு நமக்கு தெரியாது, அவங்களதான் கேட்கணும். ஆனா என்ன செய்யும், நோட்ஸ் கூட எடுப்பாங்க, கவனமாய் எடுப்பாங்க. இப்படி கவனிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 30% ஆகுது நம்முடைய உள்ளத்திலே அந்த வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஆராதனை முடிவிலே அந்த ஜபத்தில் அர்ப்பணிச்சுட்டு போவாங்க. கண்டிப்பா ஒரு 30% உங்களுக்கு கிடைக்கும், 30 தான் கிடைக்கும். ஒரு ஆராதனை நீங்க அர்ப்பணிச்சுட்டு போனீங்கன்னா 30% ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். கேட்கறீங்க, முழுசுமா ஏத்துக்கிட்டீங்க, அந்த சர்வீஸ் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டீங்க, 30% கிடைக்கும் கேரண்டியா. அடுத்தது 60%. இந்த 60% வந்து தியானிக்கிறது மட்டுமல்ல, இந்த 30% யாரா தியானிக்கிறவங்க நல்லா தியானிச்சு அதை அப்படியே கேட்டுட்டு போறோம். 60% என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராய்கிறவர்கள். அப்போஸ்தலர் 17:11 பார்க்கிறோம், அந்த பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் இருந்தவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப நீங்க இந்த சப்ஜெக்டை படி கேட்கறீங்கன்னா அதை குறித்து இந்த தெசலோனிக்கையில் இருந்தவர்களை பார்க்கிற பெரோயா ஜனங்கள் என்ன செய்தாங்க, நல்லா கேட்டது மட்டுமல்ல அதே சப்ஜெக்ட் வீட்டு போய் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. புரிதல் உங்களுக்கு, ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. தெசலோனிக்கையில் இருக்கிறவங்க நல்லா கேட்டாங்க, பெரோயா பட்டணத்தார் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, அதை வீட்டுல போய் ஃபாலோ பண்ணாங்க. தினமும் ஒரு நாள் கிடையாது, டெய்லி. வர்ஷிப் நேரத்தில் சொன்னேன், ஏசு கிறிஸ்து அழைக்கிற இடத்துக்கெல்லாம் தட்டாம போறாரு. உங்களுக்கு ஒரு 3-4 சம்பவம் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? 3-4 சம்பவம் சொன்னேன். இப்ப வெறும் கானா ஒரு கல்யாண வீட்டில் ஏசு கிறிஸ்து அழைத்தார் போனாங்க அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் கேட்டீங்கன்னா யாரெல்லாம் அழைத்தார்கள் நீங்க வீட்டில் போய் தேடணும். மார்த்தா அழைச்சா, சீமோன் என்ற ஒரு பணக்கார மனுஷன் அழைச்சா இல்லையா, யாரெல்லாம் அழைச்சாங்க, யார் அழைச்ச வீட்டுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து போனாரு, யார் யார் வீட்டுக்கெல்லாம் போனாரு, யாரெல்லாம் அழைச்சாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு, அங்கெல்லாம் நடந்த விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் ஃபர்தர் அந்த சப்ஜெக்ட் நீங்க இன்னும் டீப்பா அறியறீங்க. அதனால 60% இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை சபையில கேட்டதை பார்க்கினும் இன்னும் ஒரு லெவல் மேல நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க. 3வது 100% இருக்குது. 100% என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்கிறோம், தியானிக்கிறோம், வீட்டில் போய் அதை ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். ஆனால் ஒண்ணு நமக்கு தெரியணும், வேத வாக்கியங்களை சொந்த பலத்தினால நம்மளால கை கொள்ள முடியாது, அது நமக்கு தெரியும். அந்த காரியத்தில் எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார் அந்த செய்தியில் உங்களுக்கு சில காரியத்தை உங்களோட பர்சனலா பேசியிருப்பார், இதை நீ செய்யணும், இதை நீ விடணும், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். அந்த காரியத்திற்கு நீங்க தீர்மானம் மட்டும் எடுத்தீங்கன்னா 30% தான் நிற்பீங்க. ஆண்டவர் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேப்பா, இனிமேல் இப்படி செய்யறாண்டவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 30% தான் நடக்கும். ஆனால் அதை குறித்து தியானிக்கும் பொழுது 60 போறீங்க. ஆனால் 100 என்னன்னு கேட்டீங்கன்னா அதற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து அதை கை கொள்ளக்கூடிய பலனை கர்த்தரிடத்தில் வாங்குகிற வரைக்கும் நிறுத்தக்கூடாது. இப்ப ஜபத்தை பற்றி ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னா ஆண்டவரே இந்த டெய்லி 1 மணி நேரம் ஜபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னா ஆண்டவரே இன்னிலிருந்து நான் 1 மணி நேரம் ஜபிக்கிற ஆண்டவரே நீங்க சொல்லிட்டதுனால 1 மணி நேரம் ஜபிச்சிட முடியாது. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளையிலிருந்து 1 மணி நேரம் ஜபிக்கிறேன்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவரே நாளையிலிருந்து நான் 1 மணி நேரம் ஜபிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா, நீங்க ஜபிக்கிறதுக்காக ஒரு ஜபிக்கணும். ஆமென். நீங்க ஜபிக்கிறதுக்கு பலனை கேட்டு இன்னொரு ஜபிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் சுய பலத்தினால் அல்லது எடுக்கிற தீர்மானத்தினாலே உங்களால கை கொள்ள முடியாது. ஜெபித்து கர்த்தரிடத்தில் பலனை வாங்கி அதை கை கொள்வீர்கள் என்றால் நீங்கள் என்ன எல்லாம் பிரசங்கத்தில் கேட்டீங்களோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் வைத்த முன் நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினால் அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை கரெக்டா நிறைவேற்றுவார். 100% என்ன, பைபிள் இருக்கிற எல்லா நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமானால் பைபிள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதுக்கு கர்த்தரடியா இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த 30, 60, 100 இப்ப தான் உங்களுக்கு புரியும். பைபிள் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நிபந்தனை உண்டு. அப்ப அந்தந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுது அந்தந்த ஆசீர்வாதம் தானாய் நடக்கும். அத நீங்க அந்த லெவலுக்கு நம்ம எய்ம் பண்ணணும். நிபந்தனை நிறைவேற்ற முயற்சி எடுங்கள், ஜெபித்து பலனை கேளுங்க. கண்டிப்பாய் கர்த்தர் அதற்கு பலனையும் கொடுப்பார், அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுப்பார். ஜெபிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத புத்தகத்திற்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில வந்து உட்கார்ந்து எழுதிட்டு போறதல்ல, வேத புத்தகம் தான் உங்களுடைய நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்தும். வசனத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். வேத புத்தகத்திற்கு கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கிறான் கவனிச்சீங்க இல்ல? அதை உன் இருதயத்தில் எழுதி கொள்ளினாரு, அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதினாரு. நீ படுத்திருக்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் நிற்கிற பொழுது நடக்கிற பொழுதும் அதை குறித்து பேசுனாரு. உன் கண்களுக்கு நடுவில் அது உனக்கு ஞாபக குறியா இருக்க கடவுள். அதை உன் வீட்டு நிலைகளிலே எழுதி வையினர். எங்க திரும்பினாலும் வேதவசனம், வாயத்திறந்தா வேதவசனம், பிள்ளைகள் கிட்ட வேதவசனம், எங்கும் வேதவசனம். நம்முடைய வாழ்க்கையே வேத வசனத்தினால் மூடப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வேதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அப்படித்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளையே, வேத வசனத்தை மட்டும் ஒருபோதும் அசட்ட பண்ணிடாதீங்க. பார்வோன் அன்றைக்கு சொன்னாலும் இந்த வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விடாதீங்க. தேவனாகிய கர்த்தர் மோசை மூலமாய் அனுப்பி கொடுத்த அந்த தேவ வார்த்தையை கேட்கிறதற்கு தடை செய்கிறதற்கு அவன் பார்த்தான். பிசாசு என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் உள்ளே வராதபடிக்கு தடுக்கிறதற்கான முயற்சி செய்வான். ஏமாந்துடாதீங்க. வேத புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்க வீண் வார்த்தை என்று சொல்லி அவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வச்சிடாதீங்க, படிக்காம இருந்துடாதீங்க. கேலண்டர்ல ஒரு வசனத்தை பார்த்துட்டு திருப்தி ஆயிடாதீங்க. வேதத்தை வாசித்து பாருங்க, வேதத்தை வாசி தியானிங்க, ஆராய்ந்து பாருங்க. வேத புத்தகம்தான் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணும்படி உங்களை ஆசீர்வதிக்கும். வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள், உங்கள் வழிகள் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங், செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த வேத வசனங்களை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம்? வேத புத்தகத்தை குறித்து கர்த்தர் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொன்ன ஆண்டவர் அதுல 100% பிளஸிங் நமக்கு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அதன் 100%, 100%, 30-60 மட்டுமல்ல 100, அவர் 100 மடங்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். 100% ஃபுல்லா நமக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். அப்ப நம்ம 100% அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் 100% நம்ம வாங்க முடியும். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் அவர். வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் நமக்கு தராரு. இது உனக்கு இல்லை, இது உனக்கு தரமாட்டேன்னு அவர் சொல்றதே கிடையாது, எல்லாத்தையும் நமக்கு தராரு. ஸ்தோத்திரம் அப்பா. எனக்கு அருமையான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தில் நான் இன்னும் கவனம் செலுத்தணும் என்று சொல்லுகிறேன். இந்த வேத வசனம் தான் பின்பு மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்துவாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வசனத்தை நீங்க நிறைய உள்ள நிறைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் நிறைந்து விடுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தெய்வீக சுபாவங்கள், கிறிஸ்துவின் சுபாவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் வேதத்திற்கு நேராக நாங்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேத வசனங்கள் தான் எங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லுகிறது. இதை நாங்கள் கருத்தாய் வாசிக்க, தியானிக்க, ஆராய, எங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள, அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் கை கொள்ளத்தக்கதான தேவ பலத்தை நாங்கள் அனுதினமும் ஜெபித்து பெற்றுக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது நிமித்த ஒவ்வொருவரையும் செழிப்பாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.